இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் யார் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். கடந்த வாரம் தேவன் எனக்கு தரிசனமானார் என்பதற்கு மோசேக்கு ஆண்டவர் மூன்று அடையாளங்களை கொடுத்தார். அந்த மூன்று அடையாளங்கள் என்ன என்கிறதை தெளிவாக நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்புடைய வார்த்தை தான் தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்களை ஜனங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது. எல்லாரும் சொல்லுவாங்க ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்ட்டு. பத்தாவதுக்கு மோசேயுடைய சிங்காசனத்துலையும் ஏறி உட்காந்துக்குவாங்க. தேவன் எனக்கு தரிசனம் கொடுத்தாருங்கிற காரியத்தை நம்ம சிந்திக்கும்போது தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு அநேக தரிசனங்கள் கிடைக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையிலே காத்திருந்து பரிசுத்தாவியினாலே காத்திருந்து முன்மாறி பின்மாறினாலே காத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய தரிசனம் கிடைக்கும். நாம் பிள்ளையாமுடைய காரியத்தில் பார்க்கும்போது தாழ விழும்பொழுது கண் திறக்கப்பட்டவன் சொல்ல விளம்புகிறதாவது. அப்படி தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய தரிசனம் கிடைக்கும். அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கும் தேவனுடைய தரிசனம் கிடைக்கும். உதாரணமாக மோசேக்கு விரோதமாக எழும்புனவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவர் எங்க கூட பேசலையா, எனக்கு தரிசனமாகலையா. உடனே என்னாச்சு, ஆண்டவர் அந்த காரியத்தை பார்க்கும்போது மோசே என்ன பண்ணா, மோசேக்கு ஆண்டவர் முதலே சொல்லி கொடுத்துட்டாரு, உன்னுடைய தரிசனத்தை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ண, உன் கையெடுத்து மடியில் போட்டுக்கா, அவ்வளோதான். மடியில் போட்டு வெளியில் எடுத்த என்ன ஆகும், குஷ்டம் மோசேக்கு வராது, அடுத்தவனுக்கு தான் வரும். ஆமாம், மோசேக்கு வராது. மோசே அவங்கள கை நீட்டினா மோசேக்கு அந்த குஷ்டம் வரும். திருப்பி மோசே தான் அந்த காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணுறாரு, சுகமாயிடுச்சு. அப்படி தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்களுக்கு விரோதமாக அனைவர் எழும்புவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு தீர்க்கு தரிசனங்கள் தெரியும், எனக்கு பெயரோட தெரியும், நான் அந்த ஊழியத்தில் இவ்வளவு நாள் இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு வருவாங்க. அப்படி வர்றவங்க யாரு, உண்மையாக தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் யாரு? யோபு 13:4. யோபு 13:4. போதும். இவங்கள என்னன்னா பொய்யை பிணைக்கிறவர்கள். பொய்யை எப்படி எப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில எப்படி எப்படி எல்லாம் குழப்பலாம். ஜாதிக்கு தகுந்த மாதிரி குழப்பலாம், இடத்துக்கு தகுந்த மாதிரி குழப்பலாம், அருமைக்கு தகுந்த மாதிரி குழப்பலாம், வந்திருக்கிற ஜனங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் பொய்யை எப்படி எப்படி எல்லாம் பிணைக்கலான்னு நெய்யலான்னு அர்த்தம். அதான் பிணைக்கலான்னு அர்த்தம். நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் அப்படின்னா தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் எல்லாருமே ஆவி ஆத்மாவினுடைய வைத்தியர்கள். எப்படி சரீரத்துக்கு வைத்தியம் படிக்கிறானோ அவனால் 4 வருஷம் உட்காந்து படிக்கிறான், அப்புறம் ஒரு 4 வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறான், ஒரு 10 வருஷம் கழித்து தான் ஒரு வைத்தியத்துக்கு படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு 10 வருஷம் கழித்து தான் அவன் கிளினிக்கே வைக்கிறான். ஆனால் இன்றைக்கி வந்து ஊழியக்காரங்க அப்படி இல்லை. யாரையாவது தெரியும் கொஞ்ச நாள் ஊழியத்தில் இருந்தால் அப்படி இப்படின்னா சிவகாசி பட்டாசு கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சிடுறது ஊழியத்தை. வேலை கிடைக்கல, ஊழியம். ரிட்டையர்டாயாச்சு, ஊழியம். பணம் நிறையா வந்துடுச்சு, ஊழியம். பார்ட் டைம் ஊழியம். அப்படி ஆவி ஆத்மாவை என்ன சுகமாக்க முடியும், அதான் யோபு சொல்கிறார். காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். எல்லாம் வைத்தியம் தான் கரெக்டு, ஆனால் காரியத்துக்கு உதவ மாட்டாங்க. வைத்தியத்தை போலி வைத்தியம்னா என்ன பண்ணுவார், வைட்டமின் டேப்லெட் கொடுப்பார், இல்லாட்டினா தூக்க மாத்திரை கொடுப்பார். தூக்கமே வரலைன்னா அவருக்கு பெரிய தூக்க மாத்திரை எட்டு, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சரி வைட்டமின் மாத்திரை கொடுத்துருவார். ஆனால் நோயே குணமாக்க மாட்டான். அவங்கள தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க போலி வைத்தியர்கள். அதே மாதிரி ஜனங்கள் இந்த கடைசி நாட்களிலே போலி ஊழியக்காரங்களை போலி ஊழியக்காரங்க அப்பவும் செய்வாங்க, அடையாளம் செய்வாங்க, தீர்க்க தட்டு சொல்லுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்ப்போம். எரேமியா 6:13-17 ஒவ்வொருவரும்
போதும்.
அப்போ யாரை பத்தி சொல்லிட்டு இருக்காருன்னா, ஆண்டவர் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லாருமே, தீர்க்கதரிசி முதல் ஆசாரியம் மட்டும். இதுல சிறியவன் யாரு? தீர்க்கதரிசி. பெரியவன் யாரு? ஆசாரியம். எல்லாம் போய் எதுக்கு? வருமானத்துக்கு. சமாதானமே இல்லை. ஆனா என்ன சொல்றான்? சமாதானம் சமாதானம் சொல்லி என் ஜனத்தின் காயங்களை, அவன் காயப்பட்டிருக்கிறான், இருதயத்தில் வேதனைப்பட்டிருக்கிறான், அது அவனுடைய பாவத்தினால வந்தது. தேவனுடைய விரோதமாய் பாவம் செய்ததுனால ஒரு மனுஷனுக்கு சாபம் வந்திருக்கிறது, வியாதி வந்திருக்கிறது, கஷ்டம் வந்திருக்கிறது. அந்த காயத்தை என்ன பண்ணுறான்? மேல் பூச்சா பூசுகிறான். நீ எனக்கு கொடுக்குறத மட்டும் கொடுத்துட்டு போங்க, நீங்கள் எப்படி நல்லாவீங்களே எனக்கு தெரியாது. நீங்கள் பைபிள் படிக்காது, என்னுடைய தப்பு இல்லை. நான் எதுக்கு இருக்கிறேன்? உங்களுக்கு சமாதானம் சொல்கிறதுக்கு தான் இருக்கிறேன். பாட்டு பாட வைப்பேன், தூக்கம் வந்தால் உக்காரு எந்திரி உக்காரு எந்திரின்னு சொல்லுவேன். கடைசியில் குரங்கு அப்பம் பிடிச்ச மாதிரி ரெண்டு பேர் சண்டை போட்டு வந்தாங்கன்னா அங்கே இருக்கிறது இங்கே சொல்லி, இங்கே இருக்கிறது அங்கே சொல்லி, மாற்றி மாற்றி எல்லாத்துக்கிட்டையும் காசை வாங்கிட்டு உட்காந்துருக்கிற வேலை தான். அப்போ இது யார் ஏமாந்தவங்க? ஊழியக்காரன் இல்லை, ஜனங்கள். ஜனங்க பகுத்தறி உள்ளவங்களா இருக்கணும். ஜனங்க வேதத்தை படிக்கல அப்படின்னா, வேதத்தை படிக்கல ஜெபம் பண்ணலன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ சபைக்கு வர்ற ஜனங்க வேதத்தை படிக்கிறதில்ல, வீட்டில் ஜெபம் பண்றதில்ல, அது சபையில் வரும்போது ஊழியக்காரன்
கண்டுபிடிச்சிருவான்.
இல்லை இல்லை இல்லை, ஊழியக்காரன் கண்டுபிடிப்பான். வேதம் வாசிக்கிறாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க அப்படிங்கிறது இல்லை. பைபிள் படிக்காதவங்க சபைக்கு வந்தாங்கன்னா தப்பு தப்பாக பைபிள் படிப்பாங்க, ஏன்னா வீட்டில் படித்து பழக்கம் இல்லை. நேரம் இல்லை, சபையில் தான் நேரம் இருக்குது. ஜெபம் பண்ணுறவங்க எப்படி வீட்டில் ஜெபம் பண்ணுவா, ஜெபம் பண்ணாதவங்க சபைக்கு வந்தால் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா சொல்லுங்க. இல்லை, நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுறவங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நீட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க. அப்போ வழியில் என்று பூர்வ பாதையை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி என்று பார்த்து அதிலே நடவுங்கள். யாருக்கு சொல்கிறாருன்னா, ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறாரு. பூர்வ பாதை அப்படின்னா மூலோபதேசங்கள் என்னங்கிறத பார்த்து நீ முதல்ல படி அப்படின்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கு மேலதிகாரியில் ஆண்டவர் வைக்கிறாரு, அப்பவும் கேட்க மாட்டேங்கிறான். இயேசு 61:1-3 இயேசு 61:1-3
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தாயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்.
போதும். ஆண்டவர் இந்த காரியத்துக்கு வேண்டி ஒவ்வொரு ஊழியக்காரனும் அனுப்புகிறாரு. இது இயேசு கிறிஸ்து தான் முழுவதுமாக செஞ்சு முடித்தார். பாக்கி இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் அந்த அனுக்கிரக வருஷம்னு இருக்குது, அதைய மட்டும் பிடிச்சிக்கலாம். எப்பவும் அனுக்கிற வருஷம் தான், எப்பவுமே எல்கேஜி தான். ஆயுசு நாள் முழுவதும் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார், சமாதானம் சந்தோஷம் இதே தான். இதை எல்கேஜி பிள்ளைங்க அழுதுட்டு கிடக்கும். அந்த பிள்ளைகள் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அழுகாதப்பா அழுகாத, தூக்கம் வந்தால் படுத்துங்கிரு, எனக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா அவனுக்கு வர வேண்டிய ஃபீஸ் எல்லாம் வந்துடுது. சத்தம் இல்லாமல் அவனை வச்சுருந்து வீட்டுக்கு அனுப்பணும். அதான் இன்றைக்கி நடக்குது. அவ்வளோதான், நீ வர்றதுக்கு தசம்பாகம் காணிக்க எனக்கு கொடுத்துட்ற, அதனால் இங்கே வந்து சைலண்ட்டாக யாருக்கு தொந்தரவு இல்லாமல் ஒன்றும் தூங்குறதான தூங்கி, அதை பற்றி கவலை இல்லை. வயல் படித்தான்னா படித்தான் போனான்னா, அதனால் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சாமியார் சொல்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி எல்லாம் பொருளாசைக்காரனாக இருக்கிறான். எரேமியா 8 8-12 வரை. போதும். அப்போ சபைக்கு வர்றவங்க எல்லாருமே இருதயத்தில் காயம்பட்டவங்க, வேதனை அனுபவிக்கிறவங்க, முன்பிதாக்களுடைய சாபம் தங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது, அல்லது தாங்கள் செய்த பாவத்தினாலே அது வியாதியாக மாறியிருக்கிறது. அப்போ இந்த இது சரீர சுகமும் வேணும், ஆவி ஆத்மான சுகமும் வேணும். அப்போ சரீர சுகத்தை முதல்ல நாட போனோம்னா அது நம்மளுக்கு கிடைக்காது. சரீரத்தில் வந்திருக்கிற வியாதி துக்கம் வேதனை எதனால் வந்திருக்குதுன்னா, ஆவி ஆத்மாவில் செஞ்ச பாவத்தினால தான் சரீரத்துக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்குது. இப்போ வெத்தலை பாக்கு போடுறவனாக இருந்தால் அவன் ஆவி அடங்காமல் அந்த போதை மயக்கத்துக்கு ஆளாகி போய் போய் போனதுனால அது அந்த குறிப்பிட்ட பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் திருடுவதற்கு போனதுனால என்ன ஆகுது, ஓடி 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 காலை தேண்டி போச்சு அவனுக்கு. போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கி அடி வாங்கி முதுகெல்லாம் பழுத்து போச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும், குடிகாரனுக்கும் அதே மாதிரி தான். ஆசையில் குடிச்சு குடிச்சு என்னாச்சு, அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு. அப்போது டாக்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க சரீரத்தில் என்னென்ன வியாதினா, இவன் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறான், எதனால் இந்த வியாதி வந்தது, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு கரெக்டாக ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்சிருவார். அப்போ சொல்லுவார், மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ஏப்பா இனிமேலேருந்து குடிக்காத, இனிமேலேருந்து பாக்கு போடாத, இனிமேலேருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத, இப்போ இருந்தீங்கன்னா சீக்கிரம் உனக்கு நல்லாகும் அப்படின்பாங்க. சரி சரின்னு கேட்டு போவான். கேட்டு போயிட்டு என்ன ஆகும், திரும்பி அதை தொடர்ந்து அதை தான் செய்வான். அப்படி ஆவி ஆத்மாவில் செய்கிற பாவத்தினால தான் மனுஷனுக்கு சரீரத்தில் வியாதி வந்திருக்குது. அப்போ அந்த வியாதி எப்படி சுகமாக்குறது? சரீரத்துக்குன்னா டாக்டர்கிட்ட போகும்போது அவர் சொல்லி இப்போ ஆலோசனை கொடுத்து அனுப்பிடுவார். இங்கே ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? ஆவி ஆத்மாவில் வியாதிப்பட்டிருக்கிறவங்கள கண்டு அவங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆகிறதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படின்னா அவனை பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும், அந்த கெட்ட ஆவியிலிருந்து அவனை வெளியே கொண்டு வரணும், அவன் எந்த இடத்துல காயப்பட்டிருக்கானோ அந்த காயத்தை குணமாக்கணும். அவன் சொல்லுவான், நான் இந்த இடத்துல காயப்பட்டிருக்கிறான், எனக்கு இந்த வேதனை இருக்குது, இந்த இடத்துல துக்கம் இருக்குது, எனக்கு இதிலேருந்து விடுதலை ஆகணும்னு விசுவாசியை நல்ல தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் ஊழியக்காரன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, தசமா கொடுத்தியா, காணி கொடுத்தியா, வெள்ளிக்கிழமை கொடுத்துக்கு வந்தியா, வைப்பு செடிக்கு வந்தியா, பிறந்த நாள் காணிக்கு கொடுத்தியா, கல்யாண நாள் காணிக்கு கொடுத்தியா, இதில் தான் கவனமாக இருப்பானே ஒழிய அவங்களுடைய வேதனைக்கும் துக்கத்துக்கும் விடுதலை ஆகிறதுக்கு வழி சொல்லாமல் சமாதானம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, இரக்கம் உண்டாவதாக, இரக்கம் சமாதானம் கிருபை மாற்றி 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 சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். எத்தனை தடவை பூச முடியும்? பூசி 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 அங்கே தலையெல்லாம் ரணமாக போச்சு, உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரைக்கும் அங்கே ரணமாக கிடக்குது, கொதிக்குது. இதுக்கு மேலே ஆண்டவர் எப்படி வசனத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்ணுது? சுகமே இல்லை, அது கொதிக்கிற ரணமாக இருக்குது. மேலே பூச்சி பூச்சி சமாதானம் சமாதானம் போட்டு 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 உள்ள ரணமாக இருக்குது. அப்போது அந்த சீ பிடிச்சதை வெளியே கொண்டு வரணும், அதை காய எண்ணெய் போட்டு ஆற்றணும், அப்போ தான் அது சுகமாகும். ஆமாம், எல்லாம் பண்ணணும், அப்போ தான் வந்து சுகமாகும். அந்த வேலைக்கு பக்கத்திலே போக மாட்டேங்கிறான். ஆனால் ஆவி ஆத்மாவுக்கு நான் டாக்டர். அப்போ அவர் இந்த வேலைக்கு வந்துடக்கூடாதுல்ல, அவர் அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஆவி ஆத்மாக்களுக்கு நான் இழைப்பாளர்கள் கொடுப்பேன், ஆண்டவர் எங்கூட இருக்கிறார், ஆண்டவருடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்குது, இந்த ஆவி ஆத்மாவை நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் வழி நடத்துகிறேன், நான் தான் உங்களுக்கு உத்தரவாதி. அப்புறம் அந்த இடத்துல அந்த உட்காந்துட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். ஏசியா 1 4 8 வரை வாசிப்போம். போதும் போதும், இங்கே மனுஷனுக்கு வியாதி துக்கம் கஷ்டம் துன்பம் எதனால் வந்திருக்குதுன்னா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனதுனால ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு வந்திருக்குது. புறஜாதியாக இருந்தால் பாவத்தில் இருந்தால் சாபத்தில் இருந்தால் ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டு வந்தார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நீங்கிருச்சு இல்லை நம்மளுக்கு. அப்போ ஆரம்பத்தில் ரட்சிப்பு கிடச்சப்போ ஒரு 3 6 ஒரு வருஷம் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம். பாண்டவர் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தார். அப்போ அதை கேட்காமல் என்ன பண்ணோம், திரும்பவும் ஜாதிகளுடைய முறைகளை கற்றுக்கொண்டு திரும்பவும் அந்த பழைய சந்தோஷம் வேணுன்ட்டு போனதுனால, அல்லது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனதுனால, ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு வந்ததுனால தலையெல்லாம் வியாதி. அப்படின்னா என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறுறதே இல்லை, அதுதான் தலையெல்லாம் வியாதி. என்ன சொன்னாலும் சரி, நான் ஒரு மைண்ட் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன் அவ்வளோதான், எனக்கு ஒன்று தெரியும் அவ்வளோதான், ஆமாம் எனக்கு ஒன்று புரியும், அதை விட்டு நான் அந்த பக்கம் இந்த பக்கம் சாய மாட்டேன். அதான் தலையெல்லாம் வியாதி. அப்புறம் இருதயம் எல்லாம் பலச்சியமாக இருக்குது. இருதயம் அதே மாதிரி தான், தலையும் இருதயம் ரெண்டும் கெட்டு போச்சு. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை, காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணம் உள்ளது, இவ்வளவும் இருக்குது. அப்போ சீல் புதுக்கப்படணும். எங்கே சீல் புதுக்கப்படணும் தெரியும், எங்கே வியாதி இருக்குதுன்னு அவங்கவுங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சீல் புதுக்கிறதுக்கு ஊழியக்காரன் வார்த்தையை அனுப்புவான். வார்த்தையை அனுப்புனா அந்த சீலெல்லாம் உடஞ்சி எண்ணெயெல்லாம் போட்டு சுகமாகணும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஊழியக்காரன் அந்த உண்மையான ஊழியக்காரன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தானா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில், அப்புறம் போக போக சரியாக போயிடும். எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது சொல்லுங்க பாப்பா, எப்படி ஊழியக்காரன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான் இந்த காயமெல்லாம் சோகமாகிறதுக்கு, சீலெல்லாம் பிடிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணலாம்? அங்கே தான் இருக்குது. அவன் என்ன பாவம் செஞ்சதுனால அது அப்படி வந்தது, அந்த பாவத்தை விட்டு நீ முதல்ல வெளியே வா, அப்போ அந்த வியாதி சரியாகும். அப்போ ஆத்மாவில் வந்த வியாதி தான் சரீரத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லணும். எபிரேயர் 4:12.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருத்துள்ள எந்த பட்டயத்திலும் கருத்தானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவப்படுத்துகிறதாயும் இருதயத்தின் நிலவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது.
போதும், இந்த மாதிரி பேசணும். தேவனுடைய வார்த்தையை அனுப்புனா ஆவி ஆத்மாவை தனித்தனியாக பிரிக்கணும், அதில் இருக்கிற குறைகள் என்னங்கிறது சுட்டி காட்டணும். உருவ குத்தணும் அப்படின்னா கரெக்டாக அவன் செஞ்ச தப்ப அவனுக்கு உணர்த்தணும். அதை விட்டு போட்டு சமாதானம் சந்தோஷம் இருக்க கிருபை இரக்கம் அன்பு இதேன்னு ஆவியின் கனிகளெல்லாம் லைனாக சொல்லிட்டு வர்றது. இங்கே என்ன ஆகுது, அங்கே ரணம் கொதிக்குது, வியாதியாக இருக்குது. அப்படியாக தேவனுடைய வார்த்தையை பேசும்போது இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக ஞானமுள்ள வார்த்தைகளை வச்சு ஆவி ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனங்களையும் எங்கெங்கே சீல் பிடிச்சிருக்குது, என்னென்ன குறை இருக்குது, என்ன ஏதுங்கிறத புரிகிற மாதிரி பேசணும். ரெண்டு தீமத்தையும் 3:16-17. இல்லை 3:16-17. போதும், தேவ வாக்கியங்கள் முதலாவது தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரன் என்ன பண்ணுவான், எங்கெங்கயோ கேட்ட பிரசங்கத்தை எடுத்துட்டு வந்து சபையில் வாந்தி எடுப்பான். இந்த ஜனங்களுக்கு தெரியாது, அமெரிக்காவில் வாந்தி எடுத்தது, ஆப்பிரிக்காவில் வாந்தி எடுத்தது, சைனாவில் வாந்தி எடுத்தது, எல்லாம் தான். அந்த ஊழியக்காரர் எவ்வளோ பெரிய பாஸ்டர் தெரியுமா, எத்தனை ஆத்மாக்கள் வர்றாங்க தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் கேட்டுட்டு வந்து காப்பி அடிச்சுட்டு இங்கே சொல்கிறது. இந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ பேசும்போது தேவனுடைய வார்த்தையை பேசணும், அது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது முதல்ல உணர்ந்தோம். அப்போ தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பேசுறதுக்கு தேவனுடைய ஆவி கட்டாயம் தேவை. மனுஷனுடைய ஆவியினால் தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியாது. அப்போ தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்ட வசனங்கள் எதுக்கு எதுக்கு பயனுள்ளவைகளாக இருக்குதுன்னா, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும். தேவனுடைய மனுஷன் தேறணும்னா அவன் தேவனுடைய வார்த்தைகளை அல்லது தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை தினந்தோறும் படிக்கணும், தினந்தோறும் சிந்திக்கணும். அதுதான் பேச்சிலையும் மூச்சிலையும் இருந்தால் தான் அவன் தேறினவனாக மாற முடியும். தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகும்படி. அப்போ முதல்ல தேறணும், நற்கிரியை செய்யணும். அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, தேவனுடைய வார்த்தையில் ரெண்டு காரியங்களை செய்யணும். அது செய்யறதுக்கு 4 விதமான பாடங்களை ஆண்டவர் சொல்லித்தரார். தேவ மனுஷன் தேறினவனாக மாறுவதற்கும் நற்கிரியை செய்வதற்கும் அவனை தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகளினாலே நாலு விதமான பாடங்களை சொல்லி கொடுக்குறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது உபதேசம், ரெண்டாவது கடிந்து கொள்ளுதல், மூணாவது சீர்திருத்துதல், நாலாவது நீதியை படிப்பிக்கிறார். அப்போ நாலு விதமான காரியத்தை ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையினாலே தேவன் சொல்லிக் கொடுக்குறார். அப்போ ஒரு ஊழியக்காரன் நாலு காரியத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய மனுஷனுக்கு உபதேசம் மட்டும் தெரியுது. உபதேசம் என்னன்னா மற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது. உபதேசம் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது. போலீஸ்காரனா அதுதான் சொல்கிறான், கோர்ட்லேயும் அதுதான் சொல்கிறான், ரோட்டில் நம்ம தப்பாக போகும்போது ஏப்பா நீ லெஃப்டில் போ லெஃப்டில் போங்கிறான். உலகத்தில் ரொம்பவுமே எளிமையாக கிடைக்கக்கூடியது உபதேசம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் சபையிலையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறான். வெள்ளை சட்டைக்கு கீழ் பிடியாமல் போனால் காக்கி சட்டையும் அதே உபதேசம் தான் சொல்லுவான். அப்போ உபதேசம், அப்புறம் கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்குதல், இந்த மூணை பற்றி பேசவே மாட்டான். எடுத்த கடிந்து கொள்ளுதலை பேசுனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆகும், சபையில் சண்டை வரும். அதுக்கடுத்தது முதல் வாரம் சண்டை வரும், ரெண்டாவது வாரம் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. எப்பா இந்த ஊழியக்காரன் பேசவே தெரியல. நல்லதுக்கு இருக்கும், நல்லதுக்கு இருக்கும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஊழியக்காரன் கடிந்து கொள்ளுதலை பேசுனா அது ஏற்றுக்கொள்ள மனசு இருக்கிறவன் இருப்பான், இல்லாட்டினா ஓடிடுவான். பதறாக இருக்கிறவன் கம்ப்ளீட்டாக காற்றுல பறந்து போன மாதிரி போயிடுவான். சீர்திருத்தல், அப்புறம் கடிந்து கொள்ளுது, திருடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ திருடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் சொல்லி கொடுப்பான். திருடாதேன்னு சொல்லுவான், திருடாமல் இருக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணணும்னா நீ வேலைக்கு போகணும். வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தது என்ன தான் அந்த திருட்டு பழக்கம் வருது, பொய் சொல்கிற பழக்கம் வருது. அப்போது நீ வேலைக்கு போகணும், அப்போ அதையும் சொல்லி கொடுப்பான். சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்குதல், அப்போ நீதியான காரியத்தை சொல்லி கொடுத்து அவனை சரியான வழியில் நடத்தணும். அப்படியாக தேவனுடைய வார்த்தை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புகளுக்கும் நாலு விதமான காரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இன்னைக்கு ஊழியக்காரன் உபதேசத்துக்கு மட்டும்தான் எடுக்கிறான ஒழிய மற்ற காரியத்துக்கு எடுக்கிறதே இல்லை. ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 20:21, ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம்
20:21, நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்.
போதும். அப்போ தேவனுடைய வாக்கியம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது, அது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தேவனுடைய தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாரும் எழுதியிருக்கிறத அப்படியே நினச்சிக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனங்கிறது எழுதியிருக்கிறதல்ல, அதுக்கு பின்னால் வேறொரு பொருள் இருக்கிறது. பைபிள் இருக்கிற வசனத்தெல்லாம் லைனாக சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் வாங்க நிறைய பேர் இல்லை. தீர்க்க தரிசன வார்த்தைக்கு பின்னால் ஒரு ஞான அர்த்தமுள்ள வார்த்தை அடங்கி இருக்கிறது. அது மனிதனோட சித்தத்தினால் உருவானதில்லை, தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அதனால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க கவனமாக கவனிச்சுக்கணும். பைபிளில் இருக்கிற வசனத்தெல்லாம் லைனாக சொல்லியாச்சுன்னா தீர்க்க தரிசனம் அல்ல. தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்கு பின்னால் ஞான அர்த்தமுள்ள வார்த்தைகள் அல்லது பொருள் வேற ஒன்று இருக்கிறது. யோவான் 16:7-14 யோவான் 16:7-14
போதும்.
இந்த வசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யார் போகிறது பிரயோஜனமாக இருக்கும்? மாம்சத்தின் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து போகிறது நலமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், குருடனை தொட்டு சுகமாக்கினார். ஆமாம், அந்த ஆண்டவர் வந்து அவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்போது ஆரம்பத்தில் என்ன செஞ்சாரோ அந்த கிருபையும் இறக்கமும் என்னைக்கு வேணுங்கிறான். அது கிடைக்காது. அடைஞ்சிருக்கிறான், ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் வேற சந்தோஷத்தை வச்சிருக்காரு. நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்றேன், அங்கேயே உங்களை கூட்டிட்டு போறேங்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க, அங்கெல்லாம் நாங்க வரல, இங்கேயே நாங்க இருந்துக்கிறோம். இங்க ஆரம்பத்துல கிடைச்ச அந்த சந்தோஷத்தை மட்டும் கிடைச்சா போதும். அந்த சரித்திரத்தில் வெளிப்பட்ட இயேசுவை விடாம அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை விட்டால் தான் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி. அதை விடலைனா அவனுக்கு பேற்றவாளன் அவருக்கு வரமாட்டார். அதனால் நீங்கள் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டப்போ ஆண்டவர் நம்மளை அன்பு கூர்ந்தார், சிநேகித்தார் அப்படிங்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனால் அதுலேயே நின்றுட்டு இருக்கக்கூடாது, அதுலேருந்து நம்ம மேலே மேலே முன்னேறி வரணும். அதுதான் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படி நம்ம பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு நம்முடைய ஆரம்ப நிலைமையில் ஆண்டவர் நம்மக்கிட்ட காட்டின அன்பை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அந்த அன்பிலேயே நினச்சிருக்கக்கூடாது. பூரண அன்பு நம்மளுக்குள்ள வளர்ந்து வளர்ந்து அவர் சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் நாமளும் உட்காரணும். அதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்போது நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். அப்படின்னா சரித்திர புருஷனாகிய இயேசு போனாதான் பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் வருவார். வருவார். யார் யார் அவரை அனுப்பி விட்டுருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் வருவார், அனுப்பாதவங்களுக்கு இங்கே தான் அந்த அந்த மாம்சம் வெளிப்பட்ட இயேசு தான் இருந்துட்டு இருப்பார். அப்ப மாம்சம் வெளிப்பட்ட இயேசுவை யார் யார் வழியை அனுப்பி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேற்றவாளன் வந்திருக்கிறார். தேற்றவாளன் வந்து என்ன பண்ணுவார்னா, அவரு அவருடைய வேலையை செய்வார். தேற்றவாளன் வந்து என்னைக்கு நம்மளைய தேற்றிட்டே இருப்பார். எப்படி தேற்றுவார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இதுதான் தேற்றுறது. பாவம் வந்துச்சு, எதனால பாவம் வந்துச்சு? நீ இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் அது நோய் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, துக்கம் வந்துச்சுன்னு எதனால? உன்னுடைய பாவத்தினால. அப்போ நீ நியாய தீர்ப்பு எதனால வந்துச்சு? தேவனை விட்டு பின்வாங்கி போனதுனால தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்துச்சு. எது எதனால நம்மகிட்ட நீதி இல்லாமல் இருக்குது? பாவத்திலே குடி கொண்டு இருக்கிறதுனால நம்மகிட்ட நீதியின் கிரியில் இல்லாமல் இருக்குது. அப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளுடைய பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் ஒவ்வொரு நாளும் கண்டித்து உணர்த்துவார். 13 வசனம் வாசிப்போம். யோவான் 16:13-14.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார்.
அப்ப பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் அவனை வழி நடத்துவார். பரிசுத்தாவியினால ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது தன்னுடைய சுயமான வார்த்தைகளை பேச மாட்டான். தேவனிடத்திலிருந்து கேட்ட வார்த்தைகள் மட்டும்தான், அல்லது தேவனுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை மட்டும்தான் அவன் பேசுவான். பேசி வரப்போற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். ஆனால் நம்மளுக்கு வரப்போகிற காரியம் வந்து இன்னைக்கு கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு மனசே இல்லை. என்ன வரப்போகிற காரியம்? நான் போகிறேன், போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அங்கே போயிட்டு நான் திரும்பி வருவேன், வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன். அதுதான் வரப்போகிற காரியம். அது இன்னைக்கு யாருக்கும் வேண்டாம். நீ பூமியிலேயே சந்தோஷமாக இருந்துட்டு இப்படியே இருந்தால் போதும். இப்படி தொடர்ந்து இருக்கலாம், தொடர்ந்து 1000 ஆண்டு ஆச்சு இப்படியே தான் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை விசுவாசம் வேணும் தான், விசுவாசம் கிரியோட இருக்கணும், கிரியில வளர்ந்து வளர்ந்து போகணும். விசுவாசம் வேணும் கண்டிப்பா, ஆனா அந்த விசுவாசத்துல கிரியை இருக்கணும். கிரி இருந்துட்டு தேவனுடைய வார்த்தையில வந்து தேவன் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றணும், தேவன் சொன்ன வார்த்தைகளை அடிக்கடி நாம வாசிக்கணும், தேவன் சொன்ன வார்த்தைகளை தான் நாம பேசணும். இப்படி இருக்கும்போது வரக்க போற காரியத்தை குறித்து தேவ ஆவியானவர் நம்மளுக்கு தெளிவாக உணர்த்துவார். தேவனுடைய வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் வேதத்திலிருந்து எடுத்து பேசுறதுனால ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். இப்போ ஊழியக்காரன் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை போட்டு சொந்த சாட்சியையும் சொந்த அனுபவத்தையும் திரும்ப திரும்ப பேசுனானா என்ன பண்ணுறான், அவனை தான் மகிமைப்படுத்துகிறான். நான் ஊழியத்துக்கு வரும்போது எப்படி தெரியுங்களா இருந்தேன் பிரதர், நான் அப்படியெல்லாம் இருந்தது, அந்த காலத்தில் எப்படியெல்லாம் கஷ்டம் இருந்தது, இருக்கிறதே வயசு இருக்கிற எனக்கு தான் அதிகம் நினைக்கிறேன். அப்போது நான் ஊழியத்துக்கு வந்து எத்தனையோ காலமாச்சு, சின்ன வயசுலேருந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன். அன்றைக்கெல்லாம் ஊழியன்னு சொல்லி போயாச்சுன்னா சபைக்கு போனாலும் சரி ஊழியக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்காது. கொஞ்ச நாள் கழித்து ஒரு கிளாஸ் காப்பி கொடுத்தாங்க, அப்பதான் 2000க்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்குதான் சபையினாலும் சரி ஊழியக்காரனாலும் சரி சாப்பாடு பத்தாவது கறி பிரியாணி வேணும் அந்த அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் ஊழியம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்குன்னு பாருங்க. அப்ப ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் பேசுறதுனாலதான் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து ஞானமாய் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது தேவனுக்கு மகிமை செலுத்துகிறான். தன் சுயமாய் பேசுகிறவன் தன்னுடைய சுய மகிமையை தேடுகிறான். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, எத்தனையோ வியாதி வந்தது, பெரிய விபத்தும் வந்தது. அப்போ அதெல்லாம் நான் வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா இடையில பிரசங்கத்தில் இப்படி ஆச்சு, என் வாழ்க்கையில் இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் தரிசனம் கொடுத்தார், என்னென்ன பாடுகளை எல்லாம் சகிச்சு வந்ததுனால தான் என்னை இப்படி உயர்த்தி இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தா நான் வந்து எனக்கு தான் மகிமை தேடிட்டு இருக்கிறேன். அதை விட்டு போட்டு தேவனுடைய வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் சிந்திக்கிறது, தியானிக்கிறது, அதில் கேட்குற கேள்விகளுக்கு ஞானமாக பதில் சொல்கிறது, அப்படி இருக்கும் பொழுது தான் அவன் தேவனுடைய ஆவியிலே பேசுகிறான், அவன் தேவனுக்கு மகிமை சேர்க்கிறான். அப்படி சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவன் தேவனுடைய மகிமையை தேடுகிறான். எரேமியா 30:11-14 வரை. போதும். அப்போ ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது ஆண்டவர் நேசிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னா இதுதான் அர்த்தம். இந்த வசனத்துக்கு நிறைய பேர் அர்த்தத்தை தப்பாக புரிஞ்சிருக்காங்க. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னா நீ எங்கே போனாலும் எங்கிட்டருந்து தப்பிக்க முடியாது. நான் இருக்கிறேன், உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மலமாக்குவேன், அப்படின்னா உனக்கு விரோதமாக வர்றவங்களே நான் தண்டிப்பேன், தண்டிக்காமல் வரமாட்டேன். இத்தனையும் சொல்லிட்டு உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். ஆனால் நீ வந்து எங்கிட்ட வந்து தப்பிக்க முடியாது. உன்னுடைய எதிரிகளையும் தண்டிப்பேன், உனக்கு விரோதமாக வர்றவங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கும், நான் உன்னை ரட்சிப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் நீ செஞ்ச பாவத்துக்கு உன்னை முற்றிலும் நிர்மூலமாக்காம முற்றிலும் தண்டியாமல் விடாமல் நீ செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி மட்டாய் தண்டிப்பேன். என்னென்ன பாவம் செஞ்சு அதுக்கு கண்டிப்பாக நீ தண்டனை வாங்கியே தான் ஆகணும். ஏன்னா தேவனுடைய சம்பவத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறாய். அதனால் உன்னுடைய சத்துருக்கை தண்டிக்கிறது வேற, உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறது வேற, உன்னை ரட்சிக்கிறதெல்லாம் வேறு தான், ரைட்டு தான். ஆனால் நீ செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பாக நீ தண்டனை வாங்கியே தான் ஆகணும் அப்படின்னு யார் சொல்கிறாரு? ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டாம் வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் அவசேதங்களும் இல்லை. உன் காயத்தை யாரும் சுகமாக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த மருந்து போட்டாலும் குணமாகாது. அந்த மருந்து எங்கிட்ட தான் இருக்குது. யார் உதவியை கேட்டு இதுலேருந்து வெளியே வர்றது எப்படி, அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னா, உன்னை எத்தனை பணம் கொடுத்து யாரும் விடுதலை ஆக்க முடியாது. என்ன மருந்து போட்டாலும் உனக்கு சுகமாகாது. நான் உனக்கு தண்டனை கொடுத்தது தான், அதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். பணம் இருந்ததுன்னா நிறைய நண்பர்கள் சேருவாங்க, கஷ்டம் துன்பம் வந்துச்சுன்னா எல்லாம் பஞ்சாக பறந்து போயிடுவாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. திரளான உன் அக்கிரமத்து நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும், பாருங்க பாவம் வந்து பலத்து போயிடுச்சாமா, சின்ன சின்ன பாவம் இல்லை, சின்ன பாவம் பாவம் வந்து வந்து பாவம் வந்து நல்லா என்ன மரத்தினுடைய வேறு மாதிரி ரொம்ப முறுக்கேறி போச்சு, மசில்ஸ் மாதிரி ரொம்ப முறுக்கேறி போச்சு. கையில் மசில்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ரொம்ப முறுக்கேறி போச்சு. பாவம் பலத்து போனது நிமித்தம் சத்துரு வெட்டும் வண்ணமாகும். பாருங்க, சத்துரு வெட்டினா எப்படி வெட்டுவான், ஓட ஓட வெட்டுவான். ஆமா, எங்க வெட்டு விழுதுன்னு தெரியாது, அந்த மாதிரி வெட்டுவான். சத்துரு வெட்டும் வண்ணமாகும், கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகும், நான் உன்னை தண்டித்தேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் விட்டு விலகி போனா ஆண்டவர் எப்படி அடிப்பாருங்கிறது அந்த அடியை வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, அந்த அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். அந்த அடி வாங்காம தப்பிச்சிங்கன்னா நல்லது, அதுக்குள்ள மனதிருப்பிதான் நல்லது. இந்த அடியே வாங்க வேண்டாம். உன்னை தண்டித்தேன், உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ பூக்குறிவானேன். திரளான உன் அக்கிரமத்தினத்தும் வளர்த்து போன உன் பாவத்தின் நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன். என்ன கோப்பாடு போட்டாலும் சரி, செஞ்ச பாவத்திலேருந்து மனந்திருப்பலைனா ஒரு விடுதலையும் இல்லை. அப்போ ஊழியக்காரன் ஜனங்களுக்கு அவங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டணும். இந்த பிரச்சனை எதனால் வந்தது, இந்த சோதனை எதனால் வந்தது, இந்த துன்பம் எதனால் வந்தது, நீ செஞ்ச பாவத்தினால. அப்போ அந்த பாவத்தை சுட்டி காட்டி அந்த பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு வழிமுறைகளை சொல்லி அப்போ அந்த மாதிரி நல்ல வழியை காட்டும்போது தான் அவர்கள் அந்த பாவத்திலேருந்து வெளியே வருவாங்க. இப்போ நாம் பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில், ஒருத்தன் வியாதியாக இருந்தான் சபை மூப்பரில் வரவழைப்பானாக. அப்போ வந்து என்ன பண்ணுறான், அங்கே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாங்கன்ற உடனே எல்லாம் தேங்கான பாட்டிலையும் பயப்படுத்திக்கிட்டு அழகிறாங்க. அப்புறம் வியாதியாக இருந்தானா அவனுடைய பாவத்தை உணர்த்த சொல்லியிருக்குது. வியாதியாக இருந்தானா அந்த வியாதி எதனால் வந்துச்சு, அதான் எண்ணெய் போடுறது. எண்ணெய் போடுறதுன்னா அவனுடைய பாவத்தை அவனுக்கு சுட்டி காட்டுவது, உணர்த்துவது. அப்போ அவன் பாவம் செய்திருந்தால் அவனுக்கு தேவன் மன்னிப்பாருன்ட்டு பின்னாலே வருது. இதையும் படிக்காமல் இந்த தேங்கான பாட்டில் கதை வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பத்தில் இல்லை, இந்த தேங்கான பாட்டில் இல்லை. ஆமாம் ஆமாம், ஆரம்ப நாட்களில் கிறிஸ்தவம் இப்போ தான் ஒரு 10 வருஷமாக தான் வந்திருக்கு. ஆமாம், எண்ணெய் தேய்க்க அதுக்கு முன்னாடி எண்ணெய் விற்றுட்டு இருந்தாங்க, எண்ணெயில் போஸ்டில் விற்றுட்டு இருந்தாங்க. ஜப எண்ணெய் இருக்குது நாங்கள் வைக்கிறேன்ட்டு கொஞ்சம் ஆளுங்க அப்படி விற்றானுங்க. இப்போ விற்றது போய் அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இவனே கடையில் வாங்குறக்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஜபம் பண்ணால் போதும், அந்த எண்ணம் ரத்தமாக மாறிடும். நிறைய பேர் புதுசாக வர்றவங்களுக்கு இந்த காரியத்தை பார்த்துட்டு ஐயோ அங்கே போனால் தேங்காய் எண்ணெய் குடிச்சு வச்சுருவாங்க, ஏற்கனவே எனக்கு கொலஸ்ட்ரால் இதுவும் குடிச்சாச்சுன்னா ரொம்ப கொலஸ்ட்ரால் ஆகி நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க அப்படின்னா உண்மையாக சபைக்கு வர்ற ஜனங்களை எப்படி துரத்துறதுங்கிறத பார்த்துக்கிட்டு புது விதமான வழியில் வச்சு துரத்திக்கிட்டே இருக்கிறான் ஊழியக்காரன். ஆனால் உண்மையாக ஆண்டவரை தேடுறவன் என்ன பண்ணுவான், அவன் படித்து சிந்திச்சு தியானித்து அவன் தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுக்குறான். அப்படியாக என்ன கூப்பாடு போட்டாலும் என்ன இது பண்ணாலும் ஒரு விடுதலையும் இல்லை, தேவன் தான் அவங்கள விடுதலையாக்கணும். 16:17
உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், எல்லாரும் சிறைபட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்புக்
கொடுப்பேன்,
உன்னை விசாரிப்பாளருக்கு சீயம் என்று சொல்லி உனக்கு தகுந்தவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி
காயம் ஏற்படுத்துறாரு, யாருக்கு காயம் கட்டுறாருன்னா சியோன் குமாரத்திக்கு தான். மற்ற இடங்கள்லாம் என் குமாரத்தி என் குமாரத்தின்னு தான் வருது. மற்ற இடங்கள்லாம் நம்ம வாசிக்கும் போதெல்லாம் ஏசு 1 வாசிக்கும் போது என் குமாரத்தி இப்படி இருக்கிறா என் குமாரத்தி இப்படி இருக்கிறா அப்படின்னு வருது. ஆனா இங்கே வந்துருச்சு சியோன் குமாரத்தி. அப்போ சியோன் குமாரத்தி துக்கத்திலையும் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்க விடுதலையாக்குவார். ஆனால் அந்த சமயத்தில் யாராவது அவங்களுக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்கன்னா உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னா தேவன் ஒரு சோதனையை அனுப்பியிருக்கும்போது, ஒரு துன்பத்தை அனுப்பியிருக்கும்போது, ஒரு கஷ்டத்தை அனுப்பியிருக்கும்போது அதையை மற்றவங்க யாராவது பார்த்து பரிகாசம் பண்ணாங்கன்னா நிந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு நியாயத்திற்கு உண்டு. அப்போ தேவன் சிநேகிதருக்கு ஆண்டவர் காயம் கட்டுறாரு, காயப்படுத்துறாரு, காயம் கட்டுறாரு. இடையில 3வது வந்தாங்க என்னாகும், நியாயத்தீர்ப்பு அவனுக்கு உண்டு. இப்படி இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இப்படி வாங்கிக்கிறாங்க. ஏதாவது மற்றவங்களுக்கு ஆபத்து துன்பம் கஷ்டம் வந்துச்சுன்னா போதும், வேணும் வேணும் நல்லா வேணும், நான் அப்படித்தான் நினச்சேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஆண்டவருடைய ஜனங்களுக்கு சோதனை கஷ்டம் துன்பம் வரும்போது கூட இருக்கிறவன் மற்றவங்களை பார்த்து பரியாசம் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவங்க யாருன்னு இன்னும் அவனுக்கு புரியல. ஏன் அடித்தார், ஆண்டவர் சிநேகிக்கிறதுனால தான் ஆண்டவர் அவங்கள அடித்தார். ஏன் சுகமாக்குறாரு, என்னுடைய குமாரத்தி அவன் என்றைக்கும் என்னை விட்டு போக மாட்டா, நான் அன்பு செலுத்துகிறேன், நான் அன்பு செலுத்துறதுனால தான் அவங்கள அடித்து நான் குணமாக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்காரு. 3வது மனுஷன் என்ன பண்ணுறான், இதை தெரியாமல் பரியாசம் பண்ணுறதுக்கு இறங்கிடுறான், அல்லது அவங்கள நிந்திக்கிறதுக்கு இறங்கிடுறான், அல்லது வேற ஏதாவது செய்யறதுக்கு இறங்கிடுறான். அப்படி இறங்கும்போது அவங்கள ஆண்டவர் விசாரிப்பார். இல்லை இல்லை இல்லை, உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் விட்டுருவார். ஆமாம், இங்கே வசனம் அதானே சொல்லுது, உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். பட்சிக்கிறவங்க தான் உதவி செய்கிறவங்களை ஆண்டவர் விட்டுருவார், உதவி செய்கிறவங்களை விட்டுருவார். ஆனால் பட்சிக்கிறவனைத்தான் ஆண்டவர் தண்டிக்கிறாரு, சத்துருக்களை தான் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொலையிடுகிற அனைவரும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அப்போ நன்மை செய்கிறவர்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்வார், அதுதான் அதனுடைய அர்த்தம். தீமை செய்கிறவங்களுக்கு தீமை செய்கிறாரு. தேவனுடைய மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறான், துன்பத்தில் இருக்கிறான், அவன் வியாதியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அவனுக்கு உதவி செய்ய போகும்போது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறாரு. ஏன்னா தேவனுடைய மனுஷங்கிறது அந்த ஆள் உணர்ந்திருக்கான், இந்த கஷ்டம் வந்து ஆண்டவரால் கொண்டு வந்தது, இந்த சோதனை ஆண்டவர் விட்டுருக்காரு அப்படின்னு மற்றவங்க வந்து உணர்ந்து அவங்கள நேசிக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, என்னைக்கு வந்து பரிகாசத்துக்கும் நிந்தைக்கும் ஆளாகுவாங்க, என்னைக்கு இவங்க ஏமாறுவாங்க, என்னைக்கு இவங்களை பரிகாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னாகும், நியாயத்தீர்ப்பு வந்துடும். அதனால நன்மை செய்கிறதுல தப்பு இல்லை, நன்மை செய்கிறவர்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போ உபத்திரவ காலத்தில் வந்து ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்காரங்களுக்கு புறஜாதிகள் நிறைய நன்மைகளை செய்கிறாங்க, அவங்கெல்லாம் சுயன் குமாரத்திகள் தான். அப்படி நிறைய நன்மைகளை செய்யும்போது ஆண்டவர் அவங்கள நன்மை செஞ்சு 1000 ஆண்டாச்சு ஜனங்களாக கூட கொண்டு போகிறாரு. அதனால் வந்து தேவனுடைய ஜனங்கள் உபத்திரப்படும் போது துன்பப்படும் போது நன்மை செய்கிறது நல்லது, ஆனால் பரியாசமோ நிந்தையோ வேறு ஏதாவது தேவையில்லாத காரியங்களை செஞ்சிட்டாங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார், என்னுடைய பிள்ளை நான் அடிப்பேன், நீ யார் வந்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறதுக்கு, நீ எப்படி பரியாசம் பண்ணலாம், நீ எப்படி நிந்திக்கலாம், உன்னால் உதவி செஞ்சால் செய்யாட்டிப்போம் அப்படின்னு ஆண்டவர் விட்டுறாரு. அதனால் விசாரிப்பற்ற சியோன் என்று உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன்னை சுகமாக்குவேன். அப்போ தேவன் நேசிக்கிறவர்களை தேவன் தண்டிக்கிறார். அப்போ தண்டிக்கிறது எப்படி? தேவனுடைய வாக்கின் கோளால் தான் தேவன் தண்டிக்கிறார். தேவனுடைய தண்டனை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாக்கின் கோளால், அது எங்கே வருது? மல்கியில் வருதுன்னு நினைக்கிறார். வாக்கின் கோளால் அடித்து அப்போ தேவனுடைய வார்த்தையில் தான் எல்லாமே வருது. தம்பிக்கிறதும் வருது, ஆசீர்வாதம் வருது, சாபம் வருது, எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் தான் வருது. அது எங்க இருக்குன்னு தெரியல, ஆனால் தேவனுடைய வார்த்தையின் கோளால் தான் ஆண்டவர் அடிக்கிறார். சரி, அந்த வசனம் அப்புறம் பார்ப்போம். அப்படியாக தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கற்கொள்ளப்பட்டதும் போல இருக்கிறது. அதை வந்து குணமாக்குறவங்களை குணமாக்கும், காயப்படுத்துகிறவங்களை காயப்படுத்தும், சுகமாக்குறவங்களை சுகமாக்கும், சீல் பிதுக்கிறவங்களை சீல் பிதுக்க வைக்கும். எப்படி எப்படி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும். நாம் தேவனுடைய வார்த்தையை தள்ளுனா தேவன் எந்த காரியம் செய்ய மாட்டார். அப்போ தேவனுடைய மனுஷன் தேவ ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக, அல்லது பாவத்திலிருந்து விலகும்படியாக, அல்லது நீதி செய்யும்படியாக, அல்லது நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கும்படியாக தேவனுடைய ஆவியிலே தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். அப்போ அது பேசும்போது அது ஏற்றுக்கொண்டால் தான் ஆசீர்வாதம். இது இவர் என்னடா எப்பப்பா நியாயப்பிரமாணங்கிறாரு, பாவங்கிறாரு, நீதிங்கிறாரு, இதுவே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காரு, என்றைக்கு ஆசீர்வாதத்தை பேச மாட்டேங்கிறாரு, சமாதானத்தை பேச மாட்டேங்கிறாருன்னு உட்காந்துருந்தோம்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படி தான் நம்மளுக்கு வரும். அதனால் தேவனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகளாக இருக்கிறது. அதனால் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் குறை இருக்கும் என்று சொன்னால் அந்த குறையை விட்டு மனம் திரும்பி நாம் நீதி செய்யும்போது நாம் நீதிமான்களாக காணப்படுவோம். இல்லை நான் நீதியாக செஞ்சிட்ருக்கிறேன், நான் ஏதாவது பாவம் செஞ்சாச்சுன்னா அந்த பாவம் வந்து தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு செஞ்சு பாவத்தை செஞ்சுட்டு நான் எத்தனையோ நீதி செஞ்சுருக்கிறேன், அந்த நீதினால அது வந்து மறைக்கப்பட்டு போகும்னு சொல்லி நினச்சா அது முடியாது. நீதிமான் என்றைக்கு நீதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நீதிமான் வந்து என்றைக்காவது ஒரு பாவம் செஞ்சானா நம்ம உடனே மறந்துருக்கணும், அதனால் பரவாயில்ல நான் எத்தனையோ நீதி செஞ்சுட்டேன், ஒரு சின்ன பாவம் தானே அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதில்ல. உடனே ஆண்டவர் நியாய தீர்ப்பு அனுப்புறாரு. அதனால பாவம் செஞ்சுட்டே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், என்னைக்காவது மனம் திரும்பி அவன் நீதி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டான்னு அவன் பாவத்தை மன்னிச்சிடுறாரு. இதில் யாருடைய பாவம் அதிகமாக மன்னிக்கப்பட்டது? பாவமே செஞ்சுட்டு இருந்து அவன் மனம் திரும்பும்போது பாவத்தை மன்னிக்கிறாரு, அது அதிகமான மன்னிப்பா? அல்லது நீதியே செஞ்சுட்டு இருந்து ஒரு நாள் பாவம் செஞ்சு ஆண்டவர் மன்னிக்கிறாரு, அது மன்னிப்பா? அவனுக்கு தான் அதிகமான சந்தோஷம் இருக்கும், ஏன்னா இன்னைக்கு நிறைய நீதி செஞ்சுட்டாராமா, அதனால ஒரு சின்ன பாவம் செஞ்சிடறாராமா, அதனால மனம் திரும்ப மாட்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் அதிக சந்தோஷம் ஏற்படும். அப்படி வந்து ஒவ்வொரு நாளும் பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும், ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகளை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். அது அன்றாட பலி. அன்றாட பலிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகளை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்படி பிரசங்கம் பண்ணாமல் இருந்தா ஊழியக்காரனை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அப்படியாக மனம் திரும்புகளுக்கு என்றைக்குமே தேவன் நல்லவராக இருக்கிறார். மனம் திரும்புகளை பிரசங்கம் பண்ணாமல் என்றைக்கும் சமாதானம் சமாதானம் பேசிட்டு இருக்கிறவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை சரியான நேரத்தில் பார்த்து அவனை நியாயத்திற்கு உட்படுத்தி நீ என் வேதத்தை மறந்தாய், அதனால் நானும் உன்னை மறந்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்கள ஊழியக்காரங்களை என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் முன்னால் பரியாசத்துக்கு நிந்தைக்கும் ஆளாக்குவார். இப்படி அநேகர் இன்றைக்கி ஆளாகிட்டே இருக்காங்க. அநேக பேர் போலீஸுடைய பிடியில் மாட்டுறாங்க, அநேக பேர் சபைகளில் ஜனங்களே அவங்கள தள்ளிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய சபைகளில் கான்சர் வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே அக்கிரமம் பண்ணால் தெரியாதுன்ட்டு வேறு சபைக்கு போயிடுறாங்க. இப்படி அதெல்லாம் போகிறது வந்து மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ உண்மையாக தேவனிடம் ஏற்படுத்தப்பட்டவர்கள் மனம் திரும்புவதை குறித்து என்றைக்கும் பிரசங்கம் செய்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் ஜனங்களுக்கு உணர்த்தி அவர்களை மனம் திரும்புவதற்கு வழி நடத்த வேண்டும். அதை விட்டுட்டு சமாதானம் சொல்லி காசை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன ஆகும், எத்தனை நாளைக்கு சாப்பிடுவான்? சமாதானம் சமாதானம் சொல்லி ஆண்டவர் ஒரு நாளைக்கு முழு சமாதானமாக நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அவனை ஆண்டவர் ஒரு அடி அடிச்சிருவார். அப்போ எல்லாத்துக்கும் சமாதானமாயிருக்கும். நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, என்னடா இவர் இத்தனை நாள் ஏமாற்றி ஏமாற்றிட்டு விசுவாசிகள்லாம் இன்றைக்கெல்லாம் படித்தவங்களாக இருக்காங்க. அப்போ இப்போ ஒரு 25 விசுவாசிகள் தானே, 10 விசுவாசியாவது சிந்தனை பண்ணுவாங்கள்ல. இவர் என்ன எப்போ பார், சமாதானம் இறக்கம் அன்பு தான் பேசிகிட்டு இருக்காரு, தேவனுடைய வார்த்தையை பேச மாட்டேங்கிறாரு. சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி ஆவிக்கிற நிலைமையில் வளர்ந்து போகும், அப்போ வாலிப பிள்ளைகள்லாம் எப்படி வந்து நல்ல வழியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பார்ப்பாங்க. அப்போ எல்லா பெற்றோரும் பிள்ளைகளை வந்து என்றைக்கும் அன்பாகவே இங்கே வளர்த்துறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அன்பாக வளர்த்துவாங்க. அதுக்கப்புறம் குச்சியோடையும் போயிருப்பாங்க, பரம்பு விடும்பாங்க, அப்புறம் 4வது நாள் என்ன பண்ணுவாங்க, கயிறு வளைக்கிற தூக்கி போட்டு மண்டை உடைப்பாங்க. அதான் உண்மையாக நேசிக்கிறவங்க. அப்போ தப்பு பண்ணக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு தெரியும். என்ன பண்ணாலும் அப்பாவும் அடிக்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்னா எங்கள் அம்மா தான் ஒன்றும் பண்ணாது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கன்னா போதும் என்னை விட்டுருவாங்க, நான் சாப்பிட மாட்டேங்கன்னா என்னை விட்டுருவாங்க. அப்படி அடம்பிடிச்சு பழகுனா அப்புறம் ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் உட்காந்து சாக வேண்டியதுதான். அப்படியாக தேவன் நேசிக்கிறவர்களை தேவன் சிக்ஷிக்கிறார், குணமாக்கிறார். 3வது ஆள் வந்து இடையில வந்து நன்மை செஞ்சால் நல்லது, தீமை செய்யறதுக்கு வந்தானா தேவனுடைய நியாய தீர்ப்பு அவனை பின்தொடரும். அதனால் தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகளை பேசி தேவனுக்கு மகிமை சேர்ப்பார்கள். மனிதனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் மனிதன் சொன்ன வார்த்தைகளை பேசி மனிதனுக்கு மகிமையை சேர்ப்பார்கள். அதனால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கும் மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்குண்டான வித்தியாசத்தை ஆண்டவர் ஒரு நாள் எல்லாத்துக்கு முன்பாக வெளிப்படுத்தி காட்டுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.